இந்த ஜெனசிஸ் ஆதியாகமம் 48 வசனம் 1-7 வரைக்கும் இன்னைக்கு படிச்சிருக்கிறோம். யாக்கோபு ஒரு பெரிய பேட்ரியார்ச், தமிழ்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு பெரிய ஒரு மூதாதி, ஒரு பெரிய ஃபாதர், ஃபோர் ஃபாதர்ன்ற மாதிரி ஒரு பெரிய பேட்ரியார்ச். ஆப்ராம், ஐசாக்கு, யாக்கோபு, இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுடைய கதை தான் முக்கியமா ஆதியாகமத்தில் வருது. யாக்கோபு வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஆதியாகமே முடிஞ்சிட போகுது, அதான் நம்ம பார்க்கறோம். ரொம்ப பெரிய முக்கியமான ஆள், அவருடைய மரண படுக்கைக்கு நம்ம வருதை நம்ம பார்க்கறோம். பைபிள் அநேக மரண படுக்கையான சீன்கள் இல்லைன்னு நான் சொன்னேன், இது ஒரு சில சீன் தான். அவருடைய மரண படுக்கைக்கு வரும்போது ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இப்ப வார வாரம் படிச்சுட்டு வரோங்களா, அது ஒரு சீரியல் மாதிரி பார்த்துக்கிட்டு வரோம். வார வாரம் திடீர்னு ஒண்ணு முடிய போகுதுன்னும் போது ரொம்ப பேஜாராகுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஆப்ராம் வாழ்க்கை முடிஞ்ச போதும் எனக்கு ரொம்ப பேஜாராச்சு. இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கை முடிய போகுது, அவரு மரண படுக்கையில் அவர் இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அந்த காட்சியை நீங்க நினைச்சு பார்க்கணும். எகிப்திலேயே இருக்கிற பெரிய கவர்னர் யோசேப்பு, உலகத்திலேயே அந்த டைம்ல பெரிய மனுஷன் அவரு தான். எவ்வளவு உலகத்தையே காப்பாத்தின மனுஷன், பஞ்சத்துல அழியாதபடிக்கு காப்பாத்தின மனுஷன். அவரு தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய மரண படுக்கைக்கு வராரு. யாக்கோபு அவர் மூச்சை பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கலாம். யாக்கோபு நினைச்சு பாருங்க, தன் வாழ்க்கையெல்லாம் ஒரு பரதேசியாக கானான் தேசத்துல வாழ்ந்து பஞ்சத்துல அடிபட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எகிப்தை நாடி வந்தார். அப்படித்தான் அவருடைய நிலைமை, வாழ்க்கை. இப்போ வயசான நிலைமை, இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காரு. யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய புகழ், எவ்வளவு பெரிய உயர்வு. இவங்க ரெண்டு பேருடைய மீட்டிங் எவ்வளவு அதிசயமான ஒரு மீட்டிங்னா, நிறைய காரியங்களை அந்த மீட்டிங்ல நம்ம பார்த்து கத்துக்கலாம். ஒண்ணு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா, கடவுளை நம்பி நம்ம வாழ்ந்தோம்னா, நம்ம வயசான காலத்தை கடவுள் வந்து கனம் பண்றார். புரியுதுங்களா? வயசான போது நம்ம வாழ்ற சமுதாயத்துல அவங்கள ரொம்ப ஒதுக்கி வச்சிருது உண்டு, யாருமே கவனிக்கிறது இல்ல. பயங்கரமான நிலையில பிள்ளைங்க கவனிக்காம அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமான ஒரு நிலைமைக்கு அநேக பேர் ஆயிடுறாங்க வயசான காலத்துல. ஆனா ஒரு விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழும்போது, கடவுளை நம்பின ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது, வயசான காலத்துல நம்மளுடைய வயசான காலத்திலயும் நீ கனி கொடுப்பாய், அந்த வயசான காலத்தை கடவுள் ஆனர் பண்றார். புரியுதுங்களா? அது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலே பார்த்த, உதாரணத்துக்கு எங்க பாஸ்டர், பழைய பாஸ்டர் எடுத்தீங்கன்னா, அவரு ரொம்ப கிராண்டான மனுஷன். கடவுள் அவங்க வாழ்க்கையில செய்யறத நாங்க பாக்குறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலயும் செய்யறத பாக்குறோம். நம்ம எவ்வளவு ஒரு கிராண்டா இருக்கிறாரு நம்ம பாக்கல. இன்னொன்னு எனக்கு ரொம்ப இதுல ரொம்ப அதிசயமா பட்டது என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்பதாக தனக்கு வந்த ஒரு கனவை பத்தி யாக்கோபு அங்க சொல்றார். 100 வருஷத்துக்கு பின்பதாக அவர் வந்து எகிப்துல செட்டில் ஆகி 17 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. நல்லா கம்ஃபர்டபுளா சந்தோஷமா இருக்காரு. யாக்கோபு யோசேப்பு பெரிய அரசனா இருக்காரு. அவரை கூப்பிட்டு 100 வருஷத்துக்கு முன்பதாக வந்த கனவை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் மறந்துடலாம். இல்ல என்ன 100 வருஷத்துக்கு அப்புறம் பேசினாரு போனாரு ஆச்சுன்னு மறந்துடலாம். இல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் தனக்கு என்ன சொன்னாரு, 100 வருஷத்துக்கு பின்பதாக என்ன சொன்னாருன்றத லூஸ்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு தரிசனமானார், தரிசனமாய் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றத அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். எனக்கு ரொம்ப இதானது என்ன தெரியுங்களா, யோசேப்பு பெரிய அரசனாக டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்காரு, இவரு ஒரு நிலைமையில இருக்கிறாரு, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்காங்க. உலக காரியங்க, மேல் பார்வையான உலக அட்ராக்ஷன்ஸ் அவங்களை கவர்ந்துற மாதிரி நம்ம அங்க பாக்குறது இல்ல. அவங்க கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை எப்ப பார் மனசுல ஞாபகம் வச்சுக்கிறத பாக்குறாங்க. உலக காரியங்களை நம்ம எவ்வளவு ஈஸியா கவர்ந்துருது, உலக காரியம் கொஞ்சம் ஒரு வசதி வந்தா கொஞ்சம் கொஞ்சம் உலக அட்ராக்ஷன்ல அப்படியே கவர்ந்து மண்டி போட்டுக்கிட்டு போயிருவோம் அதுல. ஆனா எவ்வளவு எகிப்தின் செழிப்பு, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு செட்டில் ஆன போதும், இதையெல்லாம் அவங்க கவனிக்காம கடவுள் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு அதை நோக்கி பாக்குறாங்க பாருங்களேன். அதான் ஒரு விசுவாசியுடைய அடையாளம், கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை அவங்க நோக்கி. உலகத்தினால கவரப்படாம, அழிந்து போகிற உலக காரியங்கள்னால அவங்க அட்ராக்ட் ஆகாம கடவுளுடைய ப்ராமிஸ் அவங்க எடுத்து பாக்குறாங்க. அது ரொம்ப அது அதுல என்ன பண்றாரு தெரியுங்களா, அவங்க பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளைங்க, மனேசா எப்ராயிம். அந்த ரெண்டு பிள்ளைங்களை யாக்கோபு என்ன சொல்றார், நான் தத்தெடுத்துக்க போறேன் அப்படின்றார். ரொம்ப உலக பிரகாரமா பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமான காரியம். யோசேப்பு யாரு, அவருடைய பதவி என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, அவருடைய பிள்ளைங்களா இருக்கும் போது என்ன ஒரு மதிப்பு, என்ன ஒரு புகழ்ச்சி. யோசேப்புடைய சொத்தெல்லாம் இவங்களுக்கு வராது, இவங்களுடைய மதிப்பெல்லாம் தெரியாது. ஆனா யோசேப்பே நீ பெரிய ஆளா இருக்கலாம், உலக பிரகாரமா நீ பெரிய கவர்னரா இருக்கலாம், என்னவோ இருக்கலாம் உனக்கு, உன் பிள்ளைங்க அதைத்தான் விரும்பலாம், பெருசா சொத்து கித்தெல்லாம் வரோன்னு விரும்பலாம். ஆனா அதை விட ரொம்ப அவங்க சுதந்திரமா பெற்றுக்கொள்ளது, கடவுள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா, அந்த ப்ராமிஸ் அவங்களுக்கு வரணும், அவங்கள சுதந்திரமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். புரியுதுங்களா, நான் தத்து எடுத்துக்க போறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இஸ்ரவேல் எத்தனை கோத்திரங்க இருந்தாங்க? 12. அதுல யோசேப்புன்ற கோத்திரமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா யோசேப்பு பதில் யோசேப்புடைய ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு கோத்திரங்களா மாறிவிட்டாங்க. அப்படின்னா எத்தனை கோத்திரங்களா இருக்க முடியும்? 13 ஆகணும் இல்லைங்களா, 13. அதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு லேவி கோத்திரத்தை கடவுள் என்ன பண்ண, செப்பரேட்டா எடுத்து பிரிச்சு வச்சு அவங்க என்னுடைய ஜாதி, என்னுடைய ஆசாரிய வேலையை செய்யணும், அவங்களுக்கு எந்த லேண்டும் கொடுக்க மாட்டேன்னு செப்பரேட்டா எடுத்துட்டாரு. மீதி இருக்கிறது 12. புரியுதுங்களா, அதுல ஒரு கோத்திரம் யோசேப்பு, ரெண்டு போர்ஷன் யோசேப் கிடைச்சிச்சு, எப்ராயிம் மனேசா. யோசேப் பேரே அங்க பார்க்க முடியாது, 12 கோத்திரங்களை அவனுடைய பிள்ளைகளுடைய பேரை தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இங்க நடந்த ஒரு காட்சினாலதான். அந்த ரெண்டு பிள்ளைங்களை அவர் தத்தெடுத்துக்கிறார் யாக்கோபு. உலக பிரகாரமா அவங்களுக்கு வர பெரிய அட்ராக்ஷன், பெரிய பேரு, யோசேப்பு எகிப்துடைய ஐஸ்வர்யம் சொத்து அவங்களுக்கு வர்றதை விட கடவுளுடைய பிராமிஸ் அவங்களுக்கு சுதந்திரமா அவங்களுக்கு வரணும், அதுக்காக நான் அவங்க தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களை தத்தெடுத்துக்கிறார். அது பெரிய விசுவாசம் வேணும் அதுக்கு. பெரிய ஏன், இவர் இருக்கிற நிலைமை யோசிச்சு பாருங்க, வயசான காலம், இன்னும் தேசமே சுதந்திரப்படல, ஆனா அந்த கடவுள் கொடுத்த பிராமிஸ் மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை பெரிய ஆச்சரியம். அதனாலதான் எபிரேயர்ல படிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்க படிக்கலாம், 11:21. புரியுதுங்களா, அது புதிய ஏற்பாடுலயே அதை ரொம்ப மெச்சித்து கொண்டு போட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அதுக்கு ரொம்ப விசுவாசம் வேணும். ஏன்னா எகிப்து பிள்ளைங்களா இருக்கிறது தானே அங்க ரொம்ப அர்த்தமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அதை விட்டுட்டு இவர் சாக போறாரு, என்னுடைய பிள்ளைங்களா மாறட்டும், ஏன் உன்னுடைய சொத்து அவங்க ஆசைப்படலாம், உன்னுடைய பதவி பெருசா இருக்கலாம் இன்னைக்கு, ஆனா கடவுளுடைய பிராமிஸ் அதை விட ரொம்ப பெருசு, அதை விட ரொம்ப பெரிய ஆசிர்வாதம், அதுக்கு அவங்க வரட்டும். உலக பிரகாரமா வாழ்றத அவங்க பாக்கல பாருங்களேன், அதான் ஒரு விசுவாசியுடைய அடையாளம். நிறைய வசனம் இருக்கு. ஒரு வசனம் எப்படி இருக்குன்னா, துன்மார்கர்களுடைய ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுகிறதிலும் தேவனுடைய வாசல் படியில் வீட்டின் வாசல் படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். பெரிய உலகத்துல, பெரிய பேலஸ்ல, பெரிய ஆளா இருக்கிறத விட நான் கடவுளுடைய வீட்டுல வாசல் படியில காத்திருக்கிறதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஏன்னா அந்த ப்ராமிஸுடைய என்னன்னு தெரியும். உலக பிரகாரமா கிடைக்கிற இன்பங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாத்த விட சொல்லி முடியாத ஆசிர்வாதம், பொக்கிஷம் கடவுள்னாலதான் கொடுக்க முடியும்னு அவங்க நம்புனாங்க. எல்லா விசுவாசியும் அப்படித்தான். உதாரணத்துக்கு மோசே எடுத்துக்குவோம். இதை எழுதினவர் யாரு? மோசே தானே இதை எழுதினார். அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அரசு ஆகணும், நெக்ஸ்ட் அரசனா மாறணும். அதெல்லாம் காலில் போட்டு உதைச்சிட்டு கடவுளோட ஜனங்களோடு இருக்கணும் என்பதற்காக அவர் போயிட்டார். அவருடைய சாட்சி அதே 11 போட்டிருக்கு பாருங்களேன், இதை படிங்க, எவ்வளவு அழகா போட்டிருக்கு. 11:24. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், கவனிக்கிறீங்களா, அழிஞ்சு போற உலக பிரகாரமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத பார்க்கிலும், அது பெருசா அவருக்கு தெரியல.
தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
என்ன மனுஷன் பாருங்களேன், வாட் அ மேன். கிறிஸ்து இனி வரும் பொக்கிஷம், இனி வரப்போற பொக்கிஷம், உலக பிரகாரமான புகழ்ச்சி பேரை விட கிறிஸ்துவ நிமித்தம் அவமானப்படுறதை தான் அவர் தெரிந்து கொண்டாருன்னு போட்டிருக்கு. என்ன மனுஷன் மோசே, அவர் தான் எழுதுறார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதையெல்லாம் பார்த்த உடனே தான் அவருக்கு அந்த விசுவாசம் வந்திருக்கும். யாக்கோபு என்ன, அவங்க மனுஷங்களா முட்டாளுங்களா, இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எகிப்துல செட்டில் ஆயிருக்கலாம், எகிப்துல இது பண்ணிருக்கலாம். ஏன்னா கடவுளுடைய பொக்கிஷம், கடவுள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகம் என்பதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அநித்தியமான காரியம், அழிஞ்சு போற மாயையான உலகம். ஆனா கடவுள் கொடுக்கறதோ நித்தியமான காரியம், அதைத்தான் அவங்க எல்லாம் விரும்புனாங்க. மோசே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஈஸியா அது. பெரிய ஃபேரோ, நெக்ஸ்ட் இவன் தான் உலகத்துல டாப் அரசன், அதெல்லாம் எனக்கு வானா, நான் போய் ஒரு ஸ்லேவா அடிமையா ஜனங்களோடு இருக்க போறேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் வேணும். கடவுளோடு ஜனங்களோடு நான் இருக்கணும். கடவுள் என்ன நிலைமை, உலகத்துல நான் பெருசா இருந்து சபையில இல்லாததை விட உலகத்துல சின்னதா இருந்து நான் சபையில இருந்தா எனக்கு போதும்ன்ற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? எல்லா விசுவாசிகளும் அதை தான் செஞ்சாங்க. அதான் பாக்குறோம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. யோசேப்பு கூட அதை என்ன நிறுத்தினாரா, இல்ல இல்லப்பா உனக்கு என்ன இருக்கு, நீ போய் தத்து எடுத்துக்கிட்டேன், பிள்ளைங்க என்ன கதி ஆவாங்களா, அப்படி இல்லை. யோசேப்பு கூப்பிட்டு வந்ததே போதுமா எனக்கு அந்த ஆசிர்வாதம், அது குடுவனு போய் கூப்பிட்டு வந்தார் ரெண்டு பிள்ளைங்களை, அதனாலதான் அவர் கூப்பிட்டு வந்தார். அதை பாக்குறோம். சரி, ரொம்ப அருமையான ஒரு காரியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை அதுல சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்துல கிறிஸ்மஸ் சத்தியம் இதுல இருக்கு. உங்க யாராவது பார்க்க முடிஞ்சுச்சா, கிறிஸ்துமஸுக்கு சம்பந்தமான சத்தியம் இதுல இருக்கு. நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அதிகாரம் பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்படி தெரிய மாட்டது, எனக்கு அவ்வளவு வளர்ச்சி இல்லை, அதெல்லாம் அப்படி பார்க்க முடியல. ஒரு ஒரு டைம்ல ரொம்ப ஸ்பெஷலா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுது. இதுல பார்க்க முடியும், எங்க பார்க்க முடியும்னா, ஏழாவது வசனம் படிங்களா. ஒருத்தர்
கொஞ்சம் தூரம் இருக்கும் போது வழியிலே ராகேல் இந்நந்தையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான்.
எங்க அடக்கம் பண்ண? பெத்லகேமிலே அடக்கம் பண்ணேன். ராகேல் என்னத்துக்கு மறிச்சு போச்சுன்னு தெரியுங்களா? ராகேல் பெத்லேம்ல செத்து போச்சுன்னு அவர் சொல்றாரு. அது துக்கத்தை அவர் ஷேர் பண்றாரு. என்னத்துக்கு செத்து போச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுச்சு உங்களுக்கு தெரியுமா? பெனோனி, என் துக்கத்தின் மகன். ஏன்னா அந்த பிள்ளை பிறந்த உடனே இந்த அம்மா செத்து போச்சு. அதுக்கு என்ன பேருன்னு வச்சுச்சு? துக்கத்தின் மகன் பேர் வச்சுச்சு. அவங்க அப்பா அதுக்கு பேரை மாத்தி பெஞ்சமின் மாத்தினார். பெனோனிய பெஞ்சமின் மாத்தினார். ஏன்னா என் ரைட் ஹேண்ட் மகன், என் வயசான காலத்துல என் ரைட் ஹேண்ட என்ன சப்போர்ட் பண்ற மகன் மாத்தினார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம் அது. ஏன்னா மரியாக்கு இயேசு பெத்லேம்ல மரியாக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. ஒரு விதத்துல அவர் பெனோனி தான் மரியாவை பார்க்கும்போது. சிமியோன் அந்த மரியாவை பார்த்து அந்த பிள்ளைனால உன் ஆத்துமால ஒரு பட்டயம் குத்தப்படும், ரொம்ப வேதனைப்படுவான் அந்த பிள்ளைனால அப்படின்னாரு. ஏன்னா உலக பிரகாரமா இயேசுவா மனுஷனா அவர் இருக்கும்போது மரியாவுக்கு ரொம்ப வேதனை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபடும் போது பெனோனியா தான் இருந்தார் மரியாவுக்கு. ஆனா அவருடைய அப்பாக்கு அவர் உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்பட்டு வலது பாரசத்தின் மகன் அவர் மாறல. பெனோனில இருந்து பெஞ்சமினா மாறுறது வந்து அது இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற ஒரு டைப். புரியுதுங்களா? எவ்வளவு அருமையான சத்தியம் அதுல இருக்கு பாருங்களா. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. சரி,